எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாங்கள் தொழுகிறோம், பணிகிறோம், சோதரிகிறோம். எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீரங்கள் மத்தியிலே எழுந்தளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவரப்பா, நீரே எங்கள் இரட்சகரப்பா. மகிமையும் கனத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். பிதாவே, உம்மை தொழுகிறோம், பணிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆபே 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 தாப்புக்காரோ. ஹல்லேலூயா. சுதரம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதனால் செய்திக்கு ஆதாரமாக அவ்வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவர் 8 அதிகாரம். அதில் இருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யோவர் 8 37 40 வரை நாம் வாசிப்போம். யோவர் 8 37 40 வசனம் வரை நாம் வாசிக்க.
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே.
39 ஆண்டவரே சொல்லுறாரு. இயேசு அவர்களை நோக்கி, 39 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. இந்த வார்த்தை தான் கடந்த நாட்களிலே இடையாளமாக அல்லது அதிகமாக பாதித்தது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களை சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஸோ நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். இந்த நாளிலே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், சேதோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அப்படியானால் இங்கே யூத கடத்தில் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தது என்று ஆபிரகாம் செய்த செயல்களை அல்லது ஆபிரகாம் செய்த கிரியைகளை அவர்களும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஏனென்றால் யூதர்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கின்றார்கள். இந்த 8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஆபிரகாமை குறித்து கிட்டத்தட்ட 8 ஆபிரகாமுடைய பேர் மென்ஷன் பண்ணப்படுகிறது. யூதர்களும் ஆபிரகாமை குறித்து சொல்கிறார்கள், இயேசுவும் ஆபிரகாம் குறித்து பேசிக்கார். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், செய்தி கொள்ளப்போகுது. அது என்னவென்றால், யூதர்களுக்கு ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்வதிலே ஒரு பெரிய பெருமை இருந்தது. அது உண்மைதான், யூதர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். மறுக்கிறதில்லை ஆண்டவர், இங்கே மறுக்கலை. நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லைன்னு ஆண்டவர் மறுக்கலை. ஸோ ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்வதிலே இவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. இயேசு சொன்ன இந்த வசனத்துக்கு ஒப்பாக மத்தேயு 3:3 யோவான் ஸ்நானகனும் ஒரு வசனத்தை சொல்கிறார். 3:3 ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதிருங்கள், ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே தேவன் தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்றதுல பெருமை பாராட்டாது. ஏண்டா இவங்க என்ன சொன்னாங்க, யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்வதில் அவர்கள் பெருமை தேடுவதாக இருந்தார். அவை யோவான் ஸ்நானகன் அதை கடிந்து கொண்டான் என்று சொல்லி சொன்னார். பார்க்கிறோம். அதே போல் தான் இயேசு மிக சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் அல்லது ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த செயல்களை அல்லது ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்களே அப்படின்னு சொல்லி இதை 8 தொடர்ச்சியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 8 இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார் என்னவென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே 8 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள் என்று 44 வயது படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மார்தட்டினவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து 44 வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். டைரக்டாக இயேசு அவர்களை பார்த்து சொல்றது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்றி கவனியுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்வதிலே யூதர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. இப்ப கவனிங்க, இப்ப நீங்க ஆதியாகமம் 12 தான் ஆபிரகாம் சரித்திரம் ஆரம்பமாகிறது உங்களுக்கு தெரியும். அங்க ஆண்டவர் 12 முதலாம் 2 வசனத்திலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்றார். சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ள, ஆபிரகாமை அழைத்து 3 கண்டிஷன் சொல்றாரு, தேசத்தை விட இனத்தை விட உன் தகப்பன் விட்டு 3. அதுக்கு பிற்பாடு ஃபாலோ த பிளெஸிங், முதல்ல பிரின்சிபல் தென் த பிளெஸிங். நன்றாக விளையாடு, முதலாவது பிரமாணம் பிற்பாடு ஆசீர்வாதம். ஸோ பிரமாணங்களை பின்பற்றி ஆசீர்வாதம் வருது. வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் இது வெட்ட வெளிச்சம். பிரமாணங்களை பின்பற்றி பிரின்சிப்பலை பின்பற்றி தான் பிளெஸிங் வருகிறது. நாம் பிரின்சிப்பலை வெட்டி எடுத்துவிட்டு பிளஸ்ஸிங்கை மாத்திரம் அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் தூக்குவதனாலும் அதை நாம் ஒட்டுவதனாலும் அதை நாம் சிவர்களிலே தனியே அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் மாட்டுவதனாலும் என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, அதனால ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரின்சிப்பலோடு சேர்ந்து அந்த பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் அச்சிடப்பட்டு சிவர்களிலே மாட்டப்பட்டு அது நம்முடைய இருதயங்களில் நாட்டப்பட்டால் அதனாலே தேவனிடத்திலிருந்து தமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதில் மறுக்கிறதுக்கு இடமில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப 12 ஆதியாகமம் 12 2 நினைக்கிறேன், ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். இந்த கவனிங்க, இந்த வார்த்தை ஆபிரகாம் மறித்து போய்விட்டார். ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு நினைக்க ஆச்சரியம் அறிகின்றால் இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் பெருமைப்பட்டு கொண்டே இருக்குதுங்க, பெருமைப்பட்டு கொண்டே இருக்கு. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்த காலம் எது? இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த போதும் இவருக்கு ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி பெருமையடிக்கிறார். கதை கவனிங்க, யூதர்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன், அதே போல முஸ்லிம்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். அதே நேரத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். விசுவாசவர் ஆமே சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் பெருமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உன் பெயரை நான் பெருமைப்படுத்த வேண்டும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக்கொண்டே. இது மாத்திரம் இல்லை, மத்தேயு நற்செய்தியின் 1 வசனம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் விவரம் அப்படின்னு. சோ ஆபிரகாமில் இருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அங்கே அமர்த்திய 1 வசனம். சோ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமார் என்று அழைக்கப்பட்டார். இந்த 8 இயேசு கிறிஸ்து இறக்கத்தை படிக்க ஆச்சரியமா இருக்கு. யூதர்கள் பார்த்து சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழிகூந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்களை பார்த்தீங்களா இருந்தால், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழிகூந்தார் என்று அந்த 56 வசனத்தில் இயேசு சொல்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்டதை ஆபிரகாம் கண்டிருக்கிறார். பட் இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய நாளை காண, என்னுடைய நாளை காண அந்த நாள் இது, அவர் மாம்சத்தில் இருந்த நாளை காணுறதற்கு ஆபிரகாம் ஆசையா இருந்திருக்கள், விருப்பமாக இருந்த. ஏண்டா உனக்குள் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. எபிரேயருடைய சந்ததி அல்லது இஸ்ரவேலுடைய சந்ததி அல்லது யூதர்களுடைய சந்ததி, அதாவது ஆபிரகாமில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. அருமையான, அது மாத்திரமில்ல, மனித குலத்தின் ரட்சிப்பின் திட்டமே ஆபிரகாமிடத்திலிருந்தான் ஆரம்பமாகிறது. அவைதான் ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவிட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. இது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு காரியத்தை நாம் சொல்லட்டுமா, ஆபிரகாம் எபிரோனில் இருக்கிற மக்பேலா என்கின்ற ஒரு குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். வேதத்தை வாசித்த உள்ள தெரியும். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த குகையிலே தான் மூன்று தம்பதிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்று முற்பிதாக்களின் தம்பதிகள் அந்த ஒரே குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஒரே குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தம்பதி ஆபிரகாம் சார, இரண்டாவது தம்பதியாது ஈசாக்கு ரெபேக்கா, மூணாவது தம்பதியாது யாக்கோவும் லேயாள். இதுல என்ன ஒரு காரியம் என்று தெரியுமா, லேயாளை விட யாக்கோவு ராகேலைத்தான் அதிகமாக நேசித்தார், உங்களுக்கு தெரியும். ஆனால் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட போது, கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட போது ராகேலுடைய சரீரம் அங்கு வரல, ஆனால் லேயாளுடைய சரீரம் தான் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த மூன்று தம்பதிகளின் சரீரங்களும் இந்த ஒரே குகையிலே அடக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த குகை மக்பேலா என்கின்ற குகை எபிரே நகரத்திலே காட்சி கொடுக்கிறது. அதில் இருக்கிற ஒரு காரியம், இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், அந்த எபிரோன் நகரம் இன்றைக்கு பாலஸ்தீனருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறது. அதனால் அதை போய் பார்க்கிறதுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதை ஏராளமான ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கான பீப்புள் ஆஃப் விசிட் அதை போய் பார்க்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் எபிரோன் காலேபுக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான அந்த நகரம் இன்றைக்கு பாலஸ்தீனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ரைட், இப்ப நாம காரியத்துக்கள் கடந்து செல்வோம். இயேசு என்ன சொன்னாரு, யூதர்களை பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் மறந்துடாதீங்க, நான் திரும்ப திரும்ப, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்களே செய்வீர்களே. ஆனால் 44 வசனத்தில் இயேசுன்னு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டு என்றால், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வாயின் வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் இயேசு என்று சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். அதுக்காக தான் இயேசு என்ன சொன்னாரு, மரமானது கனிகளாலே அறியப்படும் என்ற வார்த்தை இங்க எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாருங்க. பரிசேயர்கள் அல்லது யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனா ஆபிரகாம் செய்த செயல்களை கிரியைகளை அவர் செய்யவில்லை. அவர்கள் மாறாக அவருடைய வாழ்க்கையின் நடத்தைகளும் அவருடைய செயல்களும் அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய மனதின் நோக்கங்களும் வித்தியாசமாக இருந்தபடியால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவைகள் என்று சொல்லி படி அவர்களை நினைத்தார்கள். நாங்கள் உம்முடைய ஆபிரகாம் பிள்ளைகள் படி இயேசுன்னு சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டான, சிந்தித்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆகவே அருமையான தேவிட பிள்ளைகளே, மரமானது கனிகளாலே அறியப்படும். இன்னொரு படி மேல போகட்டும், உங்க சிந்தனைக்கு, மனிதன் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். A man who knows by his works and deeds. Keep your mind deeply. ஒரு மனிதன் தன் செயல்களால் அறியப்படுகிறார். மரமானது கனிகளால் அறியப்படும். இதை குறித்து வெளிப்படுத்தும் விஷயத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏழு சபைகளுக்கு இயேசு என்ன சொல்றாரு, ஏழு சபைகளுக்கு சொல்ற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபையே, சபை என்று சொல்லும் பொழுது யாரு, நீங்களும் நானும் தான். அப்ப என்னை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவாரு, உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவாரு, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய மனதின் நோக்கங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சத்தியத்தின் முடிய நான் உங்களை சொல்கிறேன். இதை நாம நினைக்கும் பொழுது நம்முடைய மனசுல ஒரு பயம் வர்றதுக்கு இடம் இருக்குது இல்லையா. ஆகவேதான் ஆவியிலே சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். வசனத்தை நான் அறிந்திருக்கிறதுனால் அவர் என்னை நோக்கி பார்க்கறது இல்லை, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால். இதுதான் இந்த 8 அதிகாரத்தில் இயேசு 32 வசனம் படிக்க இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். நல்லா வாசிங்க, அப்படி இருக்குல்ல 32 படிங்க ஒரு கசிக்க ப்ளீஸ். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிகிற சத்தியம், நீங்கள் காதுகளினாலே கேட்டு உங்களுடைய உள்ளத்துல உணர்கிற இந்த சத்தியமானது, இந்த வார்த்தையானது உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விடுதலையாக்காத தேவனுடைய வார்த்தைகளால் என்னுடைய வாழ்க்கையில நன்மை எது? நல்லா விளைய கொடுங்க. ஆண்டவருடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படாவிட்டால், என்னுடைய வாழ்க்கையில செயல்படாவிட்டால், அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளால் என்னுடைய வாழ்க்கையில என்ன பயன்? ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஆகவே தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையானது நம்மை என்ன செய்யறது, விடுதலையாக்குறது. பாவத்தின் கோர பிடியில இருந்து, பாவத்தின் சங்கிலியில இருந்து, அல்லது அந்தகாரத்தின் வல்லமைகளில் இருந்து, அல்லது மாமிச கிரியைகளில் இருந்து, அல்லது நம்முடைய பழைய பாவ வழக்கங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நாம் என்ன செய்யறது, விடுதலையாக்குறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் சபையிலே சத்தியம் போதிக்கப்படுகிறது. சபை குறித்து வேதம் சொல்றது, சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே சபையிலே தேவனுடைய வசனம் சத்தியம் போதிக்கப்படுது. தேவ கிருபையினால் எந்தெந்த பகுதிகள், எந்தெந்த பாகங்களில் நாம் விடுதலையாக வேணுமோ அந்தந்த பகுதிகளிலே தேவனுடைய வசனம் நாம் சந்திக்கட்டும், மீட் பண்ணட்டும், நம்மை விடுதலையாக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். ஸ்தோத்திரம். இப்ப நான் உள்ள போறேன், நன்றாக கவனிங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்விகளே. அப்படி செய்திய தலைப்பு ஆபிரகாமின் பிள்ளைகள். எக்ஸாக்ட்லி நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தவ ஐ திங்க் கலாத்தியில் வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா, விசுவாசம் பார்க்கத்தார் எவர்களோ அவர்களாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அவை நாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறபடியால் நாம் ஆபிரகாம் பிள்ளைகளாகிற ஒரு பெரிய பாக்கியத்தை, சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். யூதராக இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவினாலே உண்டாகிருக்கிறீர்கள் சொல்லி. ஆனால் நாமோ புறவினத்தராக இருந்தோம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம், அஞ்ஞானிகளாக இருந்தோம். ஆனால் நாமோ இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தினாலும் அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டிருந்தால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நாம காரியத்துக்கு வருவோம். இப்ப நாமும் நல்லா கவனிச்சு, நாமும் ஆபிரகாம் செய்த செயல்களை கிரியைகளை செய்யாவிட்டால் நாமும் அந்த கட்டக்கரிகளை போறதுக்கு இடம் இருக்குது, இருக்குது. ஆகவே எவேக், பி அலர்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஆபிரகாம் என்னென்ன கிரியைகளை செய்தான்னு சொல்லி பல காரியத்தை வேதத்திலிருந்து, ஆபிரகாம் வாக்கிலிருந்து நான் படிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் மிக முக்கியமான ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக அவங்களுக்கு முன்பாக, ஆபிரகாமுடைய கிரியைகள். இயேசு என்ன சொன்னாரு, நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்வீர்களே. அவை நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை, செயல்களை நாமும் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற கர்த்தருடைய. நம்பர் 1, முதலாவது ஆபிரகாமுடைய ஆதியாகமத்துக்கு நாம எங்க போகணும், ஆபிரகாமுடைய வாழ்க்கைகளை தான் போகணும். அவையோட கொடுத்திருப்பு கொள்ளுங்கள், ஆதியாகம ஜெனிசிஸ், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சீக்கிரம் வாங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகிறதை நாம் அறிவோம். ஸ்தோத்திரம். 12 அதிகாரத்தில் அவருடைய சரித்திரம், ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. வெரி நெக்ஸ்ட் சாப்டர், அடுத்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம், நம்முடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதான ஒரு முக்கியமான சம்பவத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, அல்ல படிக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப நாம வாசிப்போம், 13 அதிகாரத்திலே 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை நாம் வாசிக்க வைப்போம். 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
ஆபிரகாமனுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்ஷியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்
என்றார். இந்த சம்பவம் பொதுவா உங்களுக்கு தெரியும். இப்ப 12 அதிகாரத்துல அவருடைய சம்பவம், ஐ மீன் அவருடைய சரித்திரம் ஆரம்பமாக பார்த்தோம். அடுத்த அதிகாரத்திலேயே மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் பார்க்காது என்ன பண்றால், லோத்து வந்து ஆபிரகாமோட வாழ்ந்து தேவனுடைய சித்தமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ ஒரு டைம் வந்துடுது, ஆபிரகாம் லோத்து பிரிய வேண்டிய ஒரு காரியம். என்னை கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், தேவனே இதை அனுமதித்தார்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய காரியம், அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அகற்றப்பட வேண்டிய ஆகவிடும். கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடை கவனிங்க, இப்ப என்ன நடந்திருக்குது? இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஆடு மாடு பெருகிட்டு, நிறைய ஆடு மாடுகள் பெருகிட்டு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டத்துல கூடியிருந்தபடியால் அந்த ஆடு மாடுகளை சேர்த்து ஒன்றாக மேய்க்கிறதுக்கு இடம் போதே இல்லை. இதனால மந்தைகள் பெருகின பொழுது பிரச்சனையும் பெருகிட்டு. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மந்தைகள் பெருகும் போது பிரச்சனையும் பெருகிட்டது. ரைட். புரிந்து கொண்டது, புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப ஆடு மாடுகள் பெருகும் பொழுது, பெருகின போது, இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் இடையில என்ன உண்டாயிட்டது? வாக்குவாதம். இப்ப ரெண்டு, இந்த வாக்குவாதம் ஆபிரகாம் இடத்துல வந்தபோது நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு பிரச்சனை வந்துட்டது. யாரோட? லோத்து யாரு? சகோதரன் மகன். இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நேரடியான ஒரு சிக்கல் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டது. நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. அந்த தேவனுடைய மனுஷனாகி ஆபிரகாம் அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருக்கான்னு பாருங்க. ஹவு ஹி வாஸ் அப்ரோச்சிங் தட் ப்ராப்ளம், தட் இஸ் த ரியல் திங் தட் வி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட். தனக்கும் தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்துவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனையை ஆபிரகாம் எப்படி அணுகியிருக்கிறார் என்றையும், எப்படி அதை ஞானமாக தீர்த்திருக்கிறார் என்பதையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், சிக்கல்கள் மற்றவர்களோடு வரத்தான் செய்கிறது, தவிர்க்க முடியாது. ஆனால் தந்தை கவனிங்க, நான் சொல்றத நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் நான் சொல்லுகிற போதனைகளை கேட்டுக்கொள்ளுங்க. பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். இங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாம் பிரச்சனையை வச்சு இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணல. சோ வி டோன்ட் பி எ ப்ராப்ளம் கிரியேட்டர், பட் வி ஷுட் பி எ ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். நல்லா விளையாடுங்க. இங்க ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையை வச்சு இன்னொரு பிரச்சனை ஆபிரகாம் கிரியேட் பண்ணல. அந்த பிரச்சனையை ஞானமாக தேவனுடைய மனுஷனாக தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீதியாக அந்த பிரச்சனையை அழகாக தீர்க்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்ன? பாப்பா லோத்த கூப்பிட்டா டைரக்டா, லோத்துட வேலைக்காட்ட பேசல, டைரக்டாக லோத்த கூப்பிடுச்சு. பாப்பா உனக்கும் எனக்கும் இடையில, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் இடையில வாக்குவாதம் வேண்டாம். We don't need argument. Why? We are brothers. Can you think that way? அந்த வசனத்தை நீங்க யோசிப்பீங்களா? உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். தேவனுடைய மனுஷன் இயேசு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டால். இதை நாம் மனதில் கொள்ளணும். வாக்குவாதம் வேண்டாம். பிரச்சனை இருக்கிறது இருக்கிறது உண்மை, ஆனா பிரச்சனை நிமித்தம் நீயும் நானும் வாக்குவாதப்படாதபடி, நாம் சகோதரர்களாக இருக்கிறபடியால் அதை சரியாக தீர்த்துக்கொள்ளும். இப்ப வாக்குவாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது, இதை நாம ஒரு கணம் பார்க்கறது நல்லது. படி 1 கொரிந்தியர், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 வசனம் நினைக்கிறேன், சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
திரும்ப படியுங்க.
பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
கபடியுங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து. இப்ப இதுல நான் எடுக்கிற அந்த போர்ஷன் என்ன? வாக்குவாதம். அப்ப வாக்குவாதம் எதை வெளிப்படுத்துகிறது? நீங்களே சொல்லுங்க. வாக்குவாதம் மாமிசத்தின் கிரியை. வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது, நான் தேடி பார்க்க எனக்கு பிடிபடல, வாக்குவாதம் சண்டையை உண்டாக்கும் என்று. வாக்குவாதத்து பல வாக்குவாதங்கள் சண்டையில முடிந்திருக்கு. நீங்க அறிவீங்க அருமையான தேவட பிள்ளைகளே, இங்கு ஆபிரகாம் அழகாக கையாண்டிருக்கிறார். உனக்கும் எனக்கும் இடையில வாக்குவாதம் வேண்டாம், காரணம் நீ நானும் சகோதரர். படிங்க கொரிந்தியர்ல நாம வாசிக்கும் பொழுது இது மாமிசத்தின் கிரியைன்னு சொன்னா பார்க்கிறோம், மாமிசத்தின் கிரியை. ஆகவே வாக்குவாதம் இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? அதுவரை கொருந்து சபையில இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் வெளிச்சத்திலே நாம பார்க்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்யணும். ஆகவே ஆபிரகாம் வாக்குவாதம் செய்கிறவர் அல்ல, வாக்குவாதத்தை தவித்துக் கொண்டார். சகோதரன் என்று சொல்லி சகோதர சிநேகிதத்தை பாராட்டினாரு. ஆகவே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிற நாம் அவருடைய கிரியைகளை நாமும் செய்ய வேண்டுமாக இருந்தால் நாமும் வாக்குவாதங்களை தவித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையானது வரும் நாட்களில் ஒருவேளை உங்களுக்கு தீக்க தரிசனமாக இருக்கலாம். அது என்ன பண்றால், ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத ஒரு விதமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நபரோடு ஒரு வாக்குவாதம் உண்டாகிறதுக்கு இடம் இருக்கலாம். அப்பொழுது நான் இன்றைக்கு தேவ ஆவியின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் நீதி இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் உண்மை இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளுங்க என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களிடத்தில் உண்மை இருக்குது, நீதி இருக்குது, ஆகவே நான் விட மாட்டேன், இந்த பிரச்சனை நான் விட மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு கண்டுதான் ஆவேன்னு சொல்லி நாம் ஆவேசப்பட்டு வாக்குவாதப்படுவோமாக இருந்தால் ஆண்டவர் வந்து மௌனமாகிடுவாரு. ஆகவே மாமிச ஆவிக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியவர்களாக மாறிடாதபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆபிரகாம் செய்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சபையிலே எந்த விதமான வாக்குவாதம் இருக்கவே கூடாது. அப்படி நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கணும்னா வெளியில வச்சுக்கணும். இது கர்த்தருடைய சபை, ஆண்டவர் இயேசுதட ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை, பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற கூட்டம். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரால் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டம் இது. ஆகவே கர்த்தருடைய சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஆபிரகாமை போல வாக்குவாதம் செய்யாதவர்களாகவும் வாக்குவாதத்தை தவித்துக் கொண்டவர்களாகவும் இருக்கணும். உண்டு. இரண்டாவது, ஆபிரகாமை போல பிரச்சனைகளை ஞானமாக தீர்க்கிறவர்களாக இருக்கணும். திரும்ப சொல்றேன், ஒருவேளை வருகிற வாரத்தில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம், அது எதிர்பாராத இடத்திலிருந்து கூட வரலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத நபிடத்திலிருந்து கூட வரலாம். ஸோ அப்படியான நேரத்தில் தயவு செய்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை தினமில் வச்சுக்கொள்ள, எந்த காரியத்தை கொண்டும் வாக்குவாதங்களும் போகாது. இந்த வாக்குவாதம் போகும்பொழுதுதான் நம்முடைய வாயில் இருந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பாரத்துக்கு இடம் இருக்கு. ஆகவே ஆபிரகாமை போல வாக்குவாதத்தை தவித்துக் கொள்வோம். நாம் சகோதரர் என்கின்ற நினைவு மறந்துடக்கூடாது. பிரச்சனை இருக்கிறது உண்மை, திரும்பவும் உங்களை சொல்றேன், பிரச்சனை இருக்கிறது உண்மை, அதை எப்படி நாம் தீர்க்கிறோம் என்பதா தேவன் கவனித்து பார்ப்பார். பிரச்சனை இருக்கிறது உண்மை, நாம் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறோம் என்பதை தேவன் எதிர்பார்க்க. ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மாமிசத்துக்குரியவர்களாக மாறிடாதபடி ஆபிரகாமை போல நாம் அதை ஞானமாக தேவனுக்கு முன்பாக நிதானமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் அதை தீர்த்து கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சோதர் நம்பர் 1, சீக்கிரமா போவோம். நம்பர் 2, ஆபிரகாமுடைய கிரியை குறித்து அடுத்து வேதம் என்ன சொல்றது சொல்லி நாம பார்க்க போகிறோம். என்ன கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 13 அதிகாரத்திலே இந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ 14 அதிகாரத்துக்குள்ள வரும். 14 அதிகாரத்திலே 21 இருந்து 24 வரை வாசி கேட்போமா. 14 அதிகாரத்திலே 21 இருந்து 24 வரை சீக்கிரமாய் நாம் வாசிப்போம்.
சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை
உயர்த்துகிறேன். சோதோம் குமோரா ராஜாக்களை முறியடித்து திரும்பின ஆபிரகாமை உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமாக இந்த மேல்கிசேது போய் அவரை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. வேதம் சொல்றது சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அல்ல கீபடியம்மா, வேதம் சொல்றபடி சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார். தேவ மனிதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இறைக்க வேண்டியது அவசியம் என்பது இங்கே சைத்தால நான் சுட்டிக்காட்ட போகிறேன். போகட்டும், கவனி. இங்கே சோதங்கோமுரா ராஜாக்களை முறியடித்து வந்த இந்த ஆபிரகாமை மெல்கி தேசத்துக்கு தேடி போறார். மெல்கி தேசத்தை தேடி ஆபிரகாம் போகல, பட் ஆபிரகாமை தேடி மெல்கி தேசத்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கி சேதேத்து அவனை தேடி போய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படி அவனை ஆசீர்வதித்த போது ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கா தெரியுமோ, சண்டத்தில் இருந்த எல்லாவற்றிற்கும் அவன் என்ன செஞ்சிருக்கான், தசவாகம் கொடுத்திருக்கிறான். இப்ப இங்க நான் ஒரு காரியத்தை ஆபிரகாம் இந்த வாழ்க்கையில கவனிச்சு கொள்ற என்ன தெரியுமா, ஆபிரகாம் எப்பொழுதும் கொடுக்கிறவராக இருந்திருக்கே எடுக்கிறவராக இருந்ததாக இல்லை. இதற்கு கீழே அதுக்குரிய ஆதாரத்தையும் சொல்றேன். நல்ல கபடி மெல்கிதேசிக்கும் மெல்கிதேசிக்கும் அவர் ஆபிரகாம் தான் கொடுத்தாரு, தசவாகம் கொடுத்தாரு. அதே போல சோதோம் கொமோரா ராஜாக்கள் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, மனுஷர்களை எங்களுக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ள என்ன சொன்னார். அட, நல்ல சந்தர்ப்பமாச்சுதே, அவ்வளவு பொருட்களும் ஆபிரகாமுக்கு சொந்தம். அப்ப ஆபிரகாம் அதை எப்படி கையாண்டிருக்கேன் பாரு, அவ ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை அவன் நிரூபிக்கிறது பார்க்க. அவ என்ன சொல்ற தெரியுமா, வாலிபுகள் சாப்பிட்டது போல போக வேறு ஒன்றையும் உன் பாதரட்சை சரட்ட பாதரட்சையின் வார கூட நான் எடுக்க மாட்டேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். என் கரங்கள் கை கரைபடியாதபடி உலக பொருட்களினால் பணங்களினாலும் பொருட்களினாலும் என் கரங்கள் கை கரைபடியாதபடி உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தினார். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்றது என்ன தெரியுமா, ஆபிரகாம் மற்றவர்களுடைய பொருட்களுக்கு பொருட்கள் மேலே ஆசைப்படாத ஒரு தேவனுடைய மனுஷன். இன்னும் ஒரு படி மேலே போகட்டுமா, வேதவசனத்தின்படி மற்றவர்களுடைய பொருட்களை இச்சிக்காத ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் விளங்கின ஒரு ஆமே சொல்லு அல்லேலூயா. எனக்கு அறிமா, மற்றவர்களுடைய பொருட்கள் அது மற்றவர்களுக்கு சொந்தமானது, அதை என் மனம் இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எனக்கு இருக்கிறது போதும், இட் இஸ் இனாஃப், எனக்கு இருக்கிறது போதும், என் தேவன் எனக்கு தருகிறதற்கு நான் திருப்தி அடைந்தால் போதும், மற்றவர்களிடத்திலே இருக்கிறதை பார்த்து கேட்டு நான் ஆசைப்படவோ அதை இச்சிக்கவோ கூடாது கூடாது கூடாது. இது தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம். இயேசு சொன்னாரு, நீங்கள் ஆபிரகாமிட பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்வீர்களே. ஆகவே நாம் ஆபிரகாமிட பிள்ளைகளாக இருந்தால் மற்றவர்களுடைய பொருட்களை நாம் விரும்பக்கூடாது, மற்றவருடைய பொருட்களை நாம் மிச்சிக்க கூடாது, தவறான விதத்திலே மற்றவருடைய பொருட்களை நாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் உள்ள போடுமா, ஏதாவது காணி பூமியாக இருந்தால் கூட அநியாயமான விதத்திலே மற்றவர்களுக்கு சொந்தமானவர்களை சுரண்டக்கூடாது. நமக்கு சொந்தமில்லாத அடுத்தவர்களுடைய சொத்துக்களை தவறான விதத்திலே நாம் சுரண்டி எடுக்கக்கூடாது. அந்த தவறான சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா சொல்லி சாபத்தை குவிக்க கூடாது. நேர்மையான வழியில் தேடு, அது உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். விட்டு மற்றவரிடத்தில் இருக்கிற இதை குறித்து சொல்லும்போது எனக்கு சகவிடையா, சகி என்ன சொல்ல தெரியுமா, யாரிடத்திலாவது நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் ஆண்டவரே நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். இத்தனைக்கும் இயேசு சகி விடத்துல நீ அநியாயமா வாங்கினதை திருப்பி கொடுன்னு கொடுக்கறது குறிச்சு ஒன்றுமே சொல்லல, கொடுக்கறது குறிச்சு ஒன்று. ஆனா அவன் மனசாட்சி இங்க இடிக்குது இடிக்குது, ஏன்னா அவன் டாக்ஸ் கலெக்டராக இருந்தவன். ஆகவே அவன் சொல்றான், யாரிடத்திலாவது நான் அநியாயமாக நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். இப்ப நாம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அடுத்தவருக்கு பொருட்களை இச்சித்து வச்சுக்கொண்டு நான் செய்தது போலதான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மழுங்கடிக்க பார்க்கிறோம். ஆனால் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவிடத்திலிருந்து தவறாக எடுக்கப்பட்ட பொருட்களோ பணமோ வட்டவர் எனித்தையும் அதை நாம் வைத்துக் கொண்டு கத்தாவே என்னை மன்னியும் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்க காதலும் கதை கேட்கணும், அவைகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவைகள் நம்முடையவைகள் அல்ல. அடுத்தவன் பொருட்களை நாம் அநீதியான விதத்திலே நாம் வைத்துக்கொண்டு நமக்கு சொத்துக்களாக மாற்றிக்கொண்டு நாம் சத்தியத்தை அறியும் பொழுது நான் அப்படி தப்பு பண்ணது உண்மைதான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் சொல்லி அந்த மன்னிப்பு என்கின்ற வார்த்தைக்குள்ளே நாம் பதுங்கிடாதபடி. அருமன் தேவட பிள்ளைகளே, அவைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட ஆக வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். ஆபிரகாம் அடுத்தவன் பொருளை இச்சிக்காதவன். இந்த அப்பா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எங்க மனுஷ பிள்ளையில மாத்திரம் படிவா, வெயிட். ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் ஐஸ்வர்யமான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன் பொருட்கள் எனக்கு ஒண்ணு தேவையில்லைப்பா. காவும் பாதரட்சையும் வார் கூட எனக்கு தேவையில்லை. மறுபக்கம் சொல்ல போன, என் தேவன் எனக்கு போதுமானவரப்பா, என் தேவன் என்னை ஐஸ்வர்ய வாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரப்பா. கத்தோடைய பரிசுத்த நாமத்தில் தோத்துறோம். அதனாலதான் எதை சொல்றது, அடுத்த அதிகாரங்களே போகும் பொழுது ஆபிரகாம் பொன்னும் வெளியுமுள்ள சீமானாக இருந்தார் என்று வேதம் சொல்றது. கர்த்தரை நம்புறவர்கள் பிச்சைக்காரராக போகிறதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. நேர்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன், தேவனாவலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவார் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அருமர் தேவட பிள்ளைகளே, ஆபிரகாம் பொருளை இச்சியாதவன். இதை குறித்து வேதத்தில் அதிக காட்சிகளை பார்க்கிறோம், அதிக சாட்சிகளையும் பார்க்கிறோம். அது என்னண்டா உங்களுக்கு தெரியும், ஆகாதவனாய் போன ஆகார் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எரிகோ நகரத்தில் இருக்கிறது எல்லாம் சாபக்கேடுன்னு சொன்னார். ஆனால் அதில் இருக்கிறது ஒன்றும் எடுக்காதுங்கன்னு கர்த்தர் கண்டிப்பாக சொல்லிய. ஆகா யுத்தம் பண்ண போனா யுத்தத்தில் வெற்றி, ஆனால் கண்டான ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சாலை வெள்ளியும் பொண்ணு. அந்த வசனம் சொல்லுது, இச்சித்து எடுத்துக்கொண்டான். கண்களின் இச்சை, கண்களின் இச்சை தன்னுடைய இல்லாத ஒன்று, ஆண்டவரால் தடுக்கப்பட்ட ஒன்று, சாபப்பொருள். சாபப்பொருளாக இருந்தாலும் அது எனக்கு வேணாம், எடுத்துக்கொண்டா. முடிவு அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பத்துக்கு அழிவா போயிட்டு. நம்முடைய கையில் ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த உலகத்தில் பொன் பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு முன்பாக கைகள் சுத்தமாக இருக்கு. நாம் கத்தா வேண்டு நம்முடைய கரைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ போதுமானவரப்பா என்று இந்த கரங்களை உயர்த்தி கத்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்க ஆண்டவரத்திலே மகிழவனும் கத்தரத்திலே மகிமைப்படத்தக்கதா. நம்முடைய கரங்கள் தேவனுக்கு முன்பாக கரைபடியாது இருப்பதாக கத்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன். இது ஆபிரகாமின் சாயல். நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீதைக்கு பார்க்க, அப்படி சீதைக்கு பார்க்காவிட்டாலும் அது உங்களை பொறுத்தது. பட் ஆண்டவர் என் மனசில் தர வார்த்தைகளுக்கு நான் வண்ண வடிவம் கொடுக்குறேன். என்னதான் நம்மோடு கூட வரப்போகுது, இலங்கையில் வங்கி வழிய வங்கிகளில் காசை போட்டு வச்சவங்களுக்கு எல்லாம் ஏதோ என்ன சொல்லி கேள்விப்படுறோமே. We don't know what will happen tomorrow. What? So, பிறருக்குரியது நாம் இச்சிக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆபிரகாம் அதுக்கு ஒரு நல்ல தம்பத்ரி. மூன்றாவது காரியம், ஆபிரகாமின் சாயல். நேரம் புறப்பட சீக்கிரம் இப்போ மூணாவது அடுத்த அதிகாரத்தை திருப்போம். 15 ஆதியாகமம் 15 அடுத்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு ஆபிரகாமோட வாழ்வுகளை இழந்த ஒரு சம்பவம். இப்ப 15 5-6 வசனத்தை நாம் வாசிப்போம்.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
திரும்பப்படுகிறார்.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
இப்ப என்ன கவனிங்க, டென்ட்டுக்குள்ள இருந்த ஆபிரகாம் சொன்னது, அப்பா வழியில உள்ள இருந்தது போதும் கேட்டுச்சுன்னா, இப்ப வெளியில நீ வெளியில வர வேண்டிய நேரம், எவ்வளவு காலத்துக்கு உள்ள இருக்க போற, இப்ப வெளியில வா. சரி, இப்ப வெளியில வந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வானத்தை பாரு அண்ணாந்து பாரு. இதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்க ஊர் பக்கங்கள்ல இந்த அம்மா மாரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்டும் பொழுது, வானத்தை பாரு அம்புலி மாமா இருக்குது அப்படி சொல்லி, பிள்ளைகளுக்கு ஏதோ சொல்லி அதுக்குள்ள பாட்டி இருக்கிறாங்க, அவங்க பாட்டியெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி சாப்பாடு வைக்கிறத கேட்டுருக்கேன். ஆண்டவன் பாப்பா வெளியில வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, இப்படி எல்லாம் ஆண்டவன் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன ஒரு சந்ததி பரவா. I was shaking by the promise of God. இத்தனைக்கும் இதுவரையில ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை கூட சாதாரண கருவுல கூட இன்னும் இல்லை. பட் ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்ப்பா. அருமன் தேவட்ட பிள்ளைகளை, நட்சத்திரங்களை பார்க்க சொன்னதுக்கு காரணம் என்ன, நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஆபிரகாமோட காலத்துல தான் எண்ண முடியாது என்று வச்சுக்கொண்டாலும், இன்றைக்கு விஞ்ஞானம் மலை போல வளர்ந்து நிக்குதே, ஆனாலும் இன்று வரைக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை விஞ்ஞானத்தினாலே எண்ணி தொகையிட முடியவில்லை. என்னை கேட்டீங்களா இருந்தால், அந்த காரியம் நடக்க போறது இல்லை. அவ்வளவு திறனான நட்சத்திரங்களை தேவன் செஞ்சு 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 தேவனுடைய வல்லமை நாம அதை யோசித்து பார்த்தார். எத்தனை, அது மாத்திரமே, இன்னும் எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ கோள்கள், பிளானட் இன்னும் இருக்குது. இன்னும் விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கப்படாத பல கோள்கள் இன்னும் இருக்கிறது. புதுசு புதுசாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் ஏராளமான கோள்கள் ஆண்டவர் அண்டபடியிலே சிரித்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் சிருஷ்டி கத்த, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது வானங்களை ஞானமாய் உண்டாக்குனவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, வானத்து நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். பட் இங்க என்ன சொல்லப்படுற, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். கொஞ்சம் நீ கற்பனை பண்ணுங்க, நான் சொன்னது போல ஒரு குழந்தை இல்லை, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே. மனைவி பல வருஷமாக குழந்தை பெற முடியாதவளாக இருக்கிறார், ஒரு குழந்தை கூட இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும்ப்பா, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒன்றும் இல்லாதிருக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை நம்பின ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை நீதியாக எண்ணப்பட்டது. அவைதான் ரோமர்ல வாசி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொழுது இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். நட்சத்திரம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னாரு. சொன்ன பொழுது என்ன இருது, எங்கிருந்து வந்தது, ஏற்கனவே எங்கேயா இடத்துல இருந்தா வந்தது இல்ல, பெரிய சுடரை உண்டாக்கினார் என்றது, சூரியனை உண்டாக்கினார், எங்கேயோ இடத்துல செய்யப்பட்டு வச்சிருந்து அது அங்க வந்ததா இல்ல. அவ சொல்ல 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 எல்லாம் ஆயிட்டது உண்டாய். அருமையான தேவட பிள்ளைகளே, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை, தனியொரு மனுஷனாய், அவனுக்கு ஒரு சபை இருக்கல, அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கல, அவனுக்கு ஒரு போதகர் இருக்கல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசி, வானத்து நட்சத்திரங்கள் போல உன் சந்ததி இருக்குமப்பா என்று சொன்ன போது அப்படியே அந்த வார்த்தை அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார், அவன் செய்த கிரியைகளை நீங்கள் அப்படின்னு நாம இந்த கற்றுக்கொள்றது என்ன இல்ல கவனிங்க, தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் அல்லது கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், குட். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை நாம் விசுவாசிக்கிறோம். இங்கதான் we are struggling somewhere. எங்க நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. சபையில் இருக்கிற சொல்லி இருக்கு, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில நம்பிக்கை இல்லையே. என்ன பாச நீங்க இப்படி சொல்றீங்க? எஸ் நான் ஒண்ணு மிகப்பமா பேச இல்ல, ஞானஸ்தான படுத்தவர். ஆனா இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவநம்பிக்கை இருக்குது, இருக்குது, இருக்குது. ஏனென்றால் ஆண்டவுடைய வார்த்தையை, ஆண்டவுடைய வாக்கு தத்துவத்தை நம்பல. பட் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலும் பார்க்க, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை குறித்து தான் வேதத்தில் அதிகமான வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது எவ்வளவு முக்கியமோ, இனிமேல் வரப்போகிறது அதை விட முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இயேசுடைய முதல் வருகை குறித்து வேத வாக்கியங்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டபடியே, தீர்க்கதரிசனத்தின் வடிவமாக, தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாமிசத்தில் பிறந்தார். அதுபோல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அவருடைய வருகை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு காரியம் கூட சொல்றேன், அவருடைய பாதங்கள் மலையிலே நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த மலை அப்பொழுது இரண்டாக பிளக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமான தேவடைய அந்த மலை ஒளிவ மலை. இந்த ஒளிவ மலை இருந்தால் ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து போகும் பொழுது, கலிலேயாக மனுஷர், நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களிடத்திலிருந்து ஏறி போன இயேசுவானவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே அப்படியே திரும்ப வருவார். எங்க இருந்து எழுந்தள்ளி போனாரோ அங்கே திரும்ப வந்து அந்த இடத்துல அவருடைய பாதங்கள் பதியும். அப்பொழுது அந்த மலை இரண்டாக பிளக்கு. இது எப்போது சம்பவிக்கும் என்றா, எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக நான் மாற்றுவேன் என்றார். எல்லா ஜாதிகளும் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்ளும். அந்த நேரத்திலே யூதர்கள் தங்களுக்கு வந்த இக்கட்டுக்காக ஆண்டவர் நோக்கி புலம்புவார்கள். அதுக்குரிய அடையாளங்கள் இன்றைக்கு காணப்படுறதை அரசியல் நோக்கில் பார்த்தால் தெரியும். போகட்டும். அருமான தேவட்டு பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. ஆண்டவுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகள், உங்களுடைய கையில இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். ஒருவேளை ஒருவேளை எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என் வாழ்க்கையில நடந்தால் தான் இதை நம்புவேன் என்றதில்லை. நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, தேவனுடைய வசனம் ஒருபோதும் தவறாது, தவறாது, தவறாது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வாசித்த வார்த்தைகளையும் அல்லது இனிமேல் வாசிக்க போற வார்த்தைகளை தயவு செய்து நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. கொஞ்ச காலத்துக்கு முதல் விஞ்ஞானிகள் சொன்னார்கள், ஒரு மீனோட வயிற்றுகளை ஒரு மனுஷன் மூன்று நாடு இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அதே விஞ்ஞானிகள், ஒரு பெரிய மீனோட வயிற்றுல ஒரு மனுஷன் மூன்று நாடு இருக்க முடியும் விஞ்ஞானம் கண்பம் பண்ணி. நான் சொன்னேன், இந்த வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம். அநேக கண்டுபிடிப்புகள் இந்த வேதத்தின் அடிப்படையில் காணப்படும். பல விஞ்ஞானிகள் வேத வசனத்தை நம்பர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சார் ஐசக் நியூட்டன் உட்பட அவர்களும், அல்லது இந்த குளோரோபோம் மருந்து கண்டுபிடித்த விஞ்ஞானிகளும் கூட கத்திரத்தில் பயபக்தி உள்ளவர்களாக, சாம்சன் என்கின்ற அவர் தான் அந்த குளோரோபோம் மருந்து, அவரும் கத்திர. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்பர்களாக இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆபிரகாம் சந்ததியாக இருக்கலாம். நாம் வாசிக்கிற வார்த்தையை நாம் நம்பாவிட்டால் நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க முடியாது. பட் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் வாசிக்கிற வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தேவன் அறிவார். போட் அடுத்த காரியத்தை நாம் சீக்கிரமாக கடந்து சொல்லுவோம். அடுத்தது நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொண்டாரு. 18 அதிகாரத்துக்கு திருப்போம் சீக்கிரம். 18 அதிகாரத்திலே 32-33 படிக்கிறீங்களா?
அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான்.
அடுத்த காரியம், ஆபிரகாம் இடத்துக்கு நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த காரியம், சோதோம் குமோரா பாவ பட்டணம், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள். இப்ப இவன் குணாதிசயத்தை பாருங்க, ஆபிரகாம் பாவப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள். அவனுக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஜனத்துக்கு போய் நாம மன்றாடுகிறத நான் என்ன யோசித்திருவேன். அரே, இவ்வளவு கொடூரமான ஜனங்கள், இவ்வளவு கூடாத ஜனங்களுக்காக போய் மண்டாடுறது. பட் ஆபிரகாமுடைய சிந்தை வித்தியாசமா. அவர் என்ன செஞ்சான், சோதோம் குமரா பட்டணத்தில் இருந்த மக்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசியிருக்கிறான். அந்த நகரத்தை அழிக்காதபடி தேவனுக்கும் சோதோம் கொமோரா அந்த மக்களுக்கும் நடுவாக நின்றும் இருக்கிறார். கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சோதோம் கொமோராவில் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தமும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு சோதோம் கொமோரா இருக்கிற ஜனங்கள் அறியாதவர். தேவனுக்கு தூரமானவர்கள் மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு சோதோம் கொமோரா இருக்கிறவங்களும் தெரியாது. தான் அறியாத மக்களுக்காகவும் அக்கிரமம் நிறைந்த மக்களுக்காகவும் கூட தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற, மன்றாடுகிற ஒரு மனுஷனாக அவன் இருந்திருக்கிறார். இந்த சிந்தை நமக்குள்ள வரணும். அக்கிரமக்காரருக்காக மன்றாடுகிற, அநியாயம் செய்வர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, பாவத்தில் புரளுகிற மக்களுக்காக மன்றாடுகிற, அல்லது ஆண்டவர் இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக மன்றாடுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற ஆபிரகாமுடைய சாயல் அல்லது ஆபிரகாமுடைய செயல் நம்முடைய வாழ்விலும் வர வேண்டும். இப்படி பார்க்க போனால் ஆபிரகாம் ஒரு சுயநலவாதியாக இருக்கல. நமக்கு என்ன போச்சு? சோதோம் கொமோரா அழிஞ்சா நமக்கு என்ன? ஆண்டவரே நீர் அழிஞ்சா அழிஞ்சு, எனக்கு நான் போற என் பாட்டு இல்லை. அப்படியான ஒரு சுயநல ஹார்ட பாருங்க, அட்டிடியூட பாருங்க பாருங்க. நமக்கு என்ன போச்சுன்னு சொல்லி அவன் தனியே தன்னை பாதுகாத்துட்டு போகல. அரா, இந்த ஜனங்கள் அழிய போறார்களே, தேவடைய கோபம் வரப்போகிறது. ஆண்டவரே அப்படி செய்யாது, பறந்து பேசு. 50 இருந்து குறைஞ்சு 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 வந்து கடைசியா 10 வந்துடுச்சு. ஆண்டு சொன்ன 10 இருந்தா சரியப்பா, நீ ஜெபம் பண்ணிட்டியே, நீ ஜெபம் பண்ணிட்டியே, நீ மண்டாடிட்டியே, ஆவே உன் மண்டாட்டை நான் கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு 10 இருந்தா நான் அழிக்க மாட்டேன். வாட் எ பியூட்டிஃபுல். எப்படி இதான் பரிசுத்தவான்கள் செய்கிற ஜெபத்தில் இருக்கிற பலத்தினா இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்காக நாம ஜெபிக்கிறோம், மண்டாடுகிறோம். ஒருபோல நாம யோசிக்கலாம், நாம ஜெபிக்க 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 அங்க பிரச்சனை என்ன கூடிக்கொண்டேதான் போகுதியோடய குறையறதா காண்றது இல்லை. ஏனையே ஜெபிச்சு என்ன பிரயோசனை? பேசாம இருக்கலாம், நடக்கிறது நடக்குது. அல்லது நமக்கு என்ன போச்சு? நாம தான் இங்கே இருக்கிறோம், நம்ம விறகு வச்சா சோறு காய்ச்சறோம், அல்லது நமக்கு பெட்ரோல் இல்லையா, டீசல் நல்ல தாராளமாக இருக்குது. ஆகவே நமக்கு என்ன போச்சு? அவங்கள அனுபவிச்சா அனுபவிக்கணும், அல்லது அவங்க செய்த பாவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நம்முடைய மைண்ட் நினைக்கிறோமோ தெரியல. ஆனால் ஆபிரகாமுடைய சிந்தையில அப்படி இல்லைங்க, அப்படி இருக்கல, அப்படி இருக்கல. இதைத்தான் நான் சொல்றேன். ஆண்டு சொன்னாரு, ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டார் அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம திங்க் பண்ணணும். அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறார், எப்படி அவனுடைய செயல்கள் இருந்திருக்குது அப்படின்னு. நான் திரும்ப சொல்றேன், மனிதன் செயல்களால் அறியப்படுகிறார் என்று ஆண்டவரே சொல்றார். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதல. அருமையான தேவட பிள்ளைகளை கண்டவர்களை கொள்ளுங்க, அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக, நாம் அறியாத மக்களுக்காக, அக்கிரமத்தில் மிதக்கிற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இதை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நாம் செய்கிற விண்ணப்பத்தை கேட்டு அக்கிரமத்தில் கிடக்கிற ஜனங்களை, அநியாயத்தில் மிதக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்கலாம், ரட்சிக்கலாம், அவருடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றவும் முடியும். ஆகவே அக்கிரமக்காரருக்காக ஜெபிக்கிறது நாம் நிறுத்தக்கூடாது. இன்னொன்று மனதில் பதிக்கணும் என்னென்றால், பாவிகளை தேடித்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எப்படியே பரிசுத்தவான்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை, இது உங்க நீங்க அறிந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் நேரப்பட முடியாது. அடுத்த காரியத்துக்கு நம்ம போவோம். அருமையான தேவட பிள்ளைகளை ஃபைனலி லாஸ்ட்லி வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் படிங்க, 14 சதவீதம், 21:14 படி, 21:14.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள்.
அப்படியே வச்சுக்கொண்டு 22 அதிகாரத்தில் 1:2 படிங்க, 22:1:2.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
கவனிங்க, இந்த ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று, 21 அதிகாரத்தில் இஸ்மவேலை அனுப்புன்றார், வெளியே வீட்டை விட்டு அப்புறப்படுது. நல்லா கவனிங்க, 21 அதிகாரத்தில் இஸ்மவேலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஒன்று, 22 அதிகாரத்தில் அடுத்த மகன் ஈசாக்க எனக்காக பலியிடு. கேரி இமேஜின், இஸ்மவேலை அனுப்பு, உன்னை விட்டு எங்க போனாலும் அனுப்பு. அடுத்த காரியம், நீ நேசிக்கிற குமாரனை எனக்காக பலியிடு. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ரெண்டு காரியமும் ஆபிரகாமுடைய இருதயத்தை பிளந்திருக்கு. இஸ்மவேல எங்க போறானோ தெரியல, ஆனா கத்த சொல்லிட்ட சொந்த பெத்த மகன் அனுப்பிவிட எங்க போகட்டுக்கும். இந்த காரியத்தை சாரா சொன்ன போது ஆபிராம இருதயத்துக்கு வேதனையாக இருந்தது. என்ன அவனோட மகன் இப்ப அதே காரியத்தை கத்த சொன்ன போது எஸ் லார்ட் உடனடியாக கேள்விப்படுத்தார். நான் ஆபிராமோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆபிராம் எப்பொழுது எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் என்னத்தை சொன்னாலும் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட், நோ லோட்ன்றது அவனுக்கு கிடையாது, லோட் பண்றதும் கிடையாது. அருமா தேவன் என்னன்னா 21 அதிகாரத்தில் இஸ்மவேல் அனுப்பிவிடு, 22 அதிகாரத்தில் ஈசாக்க பலியிடு, ரெண்டும் அவருடைய சொந்த குமார். இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். இவ்வளவு பெரிய கீழ்ப்படிவு தெரியுமா? நாம வாசிக்கலாம் அல்லது நம்முடைய புத்தகத்தை கொஞ்சம் யோசிக்கலாம், ஆனா ஒரு தகப்பனப்பா, பெத்த தகப்பன் ஒரு குமாரனே அனுப்பிவிடுன்றாரு. அனுப்பிவிடு, போக்காடு மாதிரி போற. இதில் மருமகன் ஆசையா 100 வயதுல பெத்தெடுத்து வளர்த்த ஈசாக்கு ஈசாக்கு என்று வாய் நிறைய கூப்பிட்டு வளர்த்த மகன், கிட்டத்தட்ட 14 வயசு இருக்கணும் என்று வேத வியக்க சொல்றாரு. அந்த வயசுல தான் அவனை படிக்கிறதுக்கு கொண்டு போன ஆபிரகாம் கத்தை எடுத்து வெட்டுறது அளவுக்கு போய், அந்த அளவுக்கு அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் அவன் தேவனுக்கு பிரியமானவும் இருந்திருக்கா என்பதை என்னால கற்பனை பண்ணி பார்க்கல. சொந்த குமாரனப்பா தன் கையாலேயே பலி செலுத்துற அளவுக்கு கத்தி எடுக்கிற அளவுக்கு எனக்கு 100 வயதுல பிறந்த மகனிலும் பார்க்க, 100 வயதுல பிறந்த மகனை தந்த தேவன் தான் என் இதயத்தில் இருக்கிறவர் என்பதை முடிக்கிறேன். சொல்ல போனார் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிவு நமக்குள்ள வரணும். இப்ப நம்மளை பார்த்து உன் குமாரனை கொண்டே பலி நின்றாண்டு சொல்லல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், கத்த சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும். நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படியும். வேதவசனம் எனக்கு தெரிந்திருக்கிறது. இயேசு குறித்து என்ன சொல்றது? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அதாவது இயேசுடைய தொடக்கத்திலிருந்து சிலுவம் நடந்த அவருடைய முடிவு. ஸோ தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தண்ணீர் உபவாசம் கொடுத்து சொன்னது போல மாமிசர்பருவமானவுடைய தாய் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், மற்றது தன்னுடைய தாய் தகப்பனை கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு சிலர் நாம் என்ன சொல்கிறோம்? நான் தேவனை கீழ்ப்படிவேன், மற்ற மனுஷர்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டேன். அதான் என்ன சொல்றேன், எங்கே முரட்டாட்டம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிவு இருக்குது. நேற்று நான் உங்கள் உபவாச கூட்டத்தில் புலங்கப்படுத்த நிற்கிறேன். அருமையா தேவட பிள்ளைகளை நல்ல விளை கொள்ளுங்கள். ஆபிரகாம் முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தார். ஸோ இப்போ ஏசு என்ன சொன்னார்? ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டார். நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அப்போ நாம் கிறிஸ்து இயேசு மேல வைத்த விசுவாசத்தினால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய கடனாளர். சால்வோன் ஸ்டாண்ட் அப். எல்லோரும் நாம் கரங்களை தூக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீ நல்லவரப்பா, ஆபிரகாமை போல நாங்களும் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு பிரியமானவைகளை செய்யாமல் எங்களுடைய மாமிசத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நடவாமல் ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை ஆபிரகாம் செய்தது போல நாங்களும் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியினாலும் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க. நீ விரும்புகிற அளவுக்கு எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலிபீடத்திலே காணிக்கையாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலிபீடத்திலே எங்களை வைக்கிறோம். ஆண்டவரே 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 எங்களை உயிர்ப்பீங்கப்பா, எங்களை உயிர்ப்பீங்கப்பா, எங்களை உணர்வடைய பண்ணுங்கப்பா. மாமிச சுபாவங்கள் மாறட்டப்பா, மாமிச கிரியைகள் ஒழியட்டப்பா. நான் மாமிசத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் மாமிசத்துக்கு கடனாளி அல்ல. நான் மாமிசத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் மாமிச கிரியைகளை செய்யறதுக்கு அல்ல. ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள, ஆவியினாலே மாமிச கிரியைகளை அழிக்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே கிருபை தாருங்கப்பா. உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்தினால் மடிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்தினால் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வே அது உமக்காகவே.